الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. صلى الله عليه وعلى آله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى رأس الأمور، فاتقوا الله سرا وعلانيا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة، إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها، فاظفر بذات الدين تربت يداك. رواه البخاري وكما قال صلى الله عليه وسلم. سرو بغل بغل شيئ إغنائن الله ورونك ورثاهتم الحمد لله. அந்த அல்லாஹுவின் உயரிய பெயரை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலகம் ஷஹாதத் தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டார்மே சஹாபாக்கள், தாபியவுன்கள், தபவு தாபியங்கள், முஸ்லீமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவை நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். அந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இன்றைய குத்துபாவிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு: குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிம்மதியை நாம் எப்படி அடைந்து கொள்வது என்ற விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கும் என்று கருதி அந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று சமூகத்திலே வாழக்கூடிய சிலர்களை நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், திருமணத்துக்கு முன்னதாக சந்தோஷமாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், வாழ்விலே ஒரு திருப்தி கிடைக்கும் என்று திருமணம் முடித்தோம். திருமணத்துக்கு பின்னால் எங்களுக்கு திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, இருந்த நிம்மதியும் போய்விட்டது என்று பலர் சொல்வதை நாம் எங்களுடைய காதினூடாக கேட்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது சம்பந்தமாக நாம் பேசுவதாக இருந்தால், அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நிக்காங் இருக்கிறதே, நிக்காங் என்பதை யாரும் சாதாரணமான விடயமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சுன்னா இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்காக வேண்டி நிறைய விடயங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவி இருக்கின்ற, சில சந்தர்ப்பங்களிலே கட்டாயப்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயமாக இந்த சுன்னா இந்த நிக்காஹ் இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள், யார் திருமணம் முடிக்காமல் மௌத்தாகின்றார்களோ, திருமணம் முடிக்க சக்தி இருக்கிறது ஆனால் திருமணம் முடிக்கவில்லை, திருமணம் முடிக்காமல் யார் மௌத்தாகின்றாரோ அவருடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்காது, கெட்ட மௌத்தாக இருக்கும். அது நல்ல முடிவாக இருக்காது, ஹுஸ்னுல் காத்திமாவாக நல்ல முடிவாக இருக்காது, கெட்ட முடிவாக இருக்கும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எச்சரித்திருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் என்பது ஒரு சுன்னத்தான ஒரு அமல், சக்தி உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. மார்க்கத்தை சமூகத்துக்கு எடுத்துச் சொல்ல வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்ற நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஆரம்ப மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொற்று கடைசி மனிதர் வரைக்கும் இந்த சுன்னா உலகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள், அவர்களும் அந்த திருமண வாழ்க்கையினூடாக நிறைய சந்தோஷங்களை அடைந்திருக்கிறார்கள். அந்த திருமண வாழ்வினூடாக அவர்களுக்கு பிள்ளை குட்டிகள் கிடைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், ரப்பி லா தஸர்னி ஃபர்தா வ அந்த கைருல் வாரிசீன், இறைவா என்னை தனி மனிதனாக ஆக்கிவிடாதே, எனக்கு பிள்ளைகளை தந்துவிடையா அல்லாஹ், சந்ததி அற்றவனாக என்னை ஆக்கிவிடாதே என்று திருமணம் முடித்ததுக்கு பின்னால் தன்னிடத்தில் அல்லாஹ்விடத்திலே தனக்கு குழந்தை வேணும், தனக்கு ஒரு குடும்பம் வேணும், தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் எனக்கு நன்மைகள் அனுப்பி வைக்கக்கூடிய சந்ததிகள் தேவை என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டிருக்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் முடித்தால் தான் அடுத்ததாக குழந்தை பெற முடியும். எனவே சந்ததி தேவை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு திருமணம் முடிக்க வேண்டும். எனவே இந்த நிக்காஹ் இருக்குதே, இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான வேலையும் எது என்றால் கணவன் மனைவியை பிரிப்பதுதான். ஏனென்றால் சைத்தான் ஏனைய விடயங்களை அவ்வளவு அக்கறை காட்டுவது கிடையாது. ஏற்காணியமானவர்களை சைத்தானுக்கு எதிரே எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் செல்கின்ற போது, இங்கே கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டால் இதர எல்லா கருமங்களும் அங்கே முறிந்துவிடும், அவர் தொழுகைக்கு நேரத்துக்கு போக மாட்டார், தர்மங்கள் கொடுக்க மாட்டார், ஏனைய விவகாரங்கள் எல்லாமே அங்கே ஃபெயிலாகத்தான் இருக்கும். கடைக்கு போனா கடையில பிசினஸ் சரியா நடக்காது, 1000 ரூபாய் தந்தா இவர் 5000 ரூபாய் மிச்சத்தை கொடுப்பார். அன்பானவர்கள், ஏன் வீட்டில டென்ஷனோடு வந்திருக்கிறார், மனைவியிலே இருக்கிற கோபத்தை என்ன செய்கிறார், கஸ்டமர் காட்டுறார். அன்பானவர்களை இதை சொல்ல வருகிறேன் என்றால், கணவன் மனைவிக்கு இடையிலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற போது இது ஷைத்தானுக்கு கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நல்ல செயல். கணவனும் மனைவியும் அழகாக பேசிக்கொள்ள வேண்டும், கதைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவன் மனைவி பேசிக்கொள்வது கிடையாது. நான் பின்னால் சில விடயங்களை சொல்லுகிறேன், இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அடைந்து கொள்ள 5 வழிகளை நான் பின்னால் சொல்லுகின்றேன். அதுக்கு முன்னதாக கண்ணியமானவர்களே, இந்த கணவன் மனைவியை பிரிப்பது என்பது சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல். ஒரு முறை பெரிய சைத்தான் எல்லா சைத்தான்களையும் கூப்பிட்டு கேட்கிறான், இன்றைக்கு என்னென்ன வேலைகள் நீங்கள் செய்தீங்க என்று. ஒரு சைத்தான் சொல்கிறான், நான் தொலைப்போன ஒருவரை தொலைவிடாமல் அவருடைய தொழுகையை விட்டு தடுத்து விட்டு வந்தேன். இன்னும் ஒருவர் சொல்கிறார், ஒருவர் குர்ஆன் ஓத போகிறார், அந்த குர்ஆனை ஓத விடாமல் அவரை அங்கே தடை செய்துட்டு வந்தேன். இப்படி பலரும் பல அந்த சைத்தானியத்தான செயலை சைத்தானிகள் விளங்கப்படுத்துகின்ற போது, ஒரு கட்டத்திலே ஒரு சைத்தான் வந்து சொன்னான், நான் ஒரு வேலை செய்தேன். இவர் யாருக்கும் அந்த பெரிய சைத்தான் புகழாரம் கொடுக்கவில்லை. இறுதியிலே ஒரு சைத்தான் வந்து சொல்கிறார், எப்படி சொல்கிறார் கண்ணியமானவர்களே, நான் கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே புகுந்து அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டு வந்தேன், அவர்கள் இருவரையும் பிரித்து விட்டு வந்தேன் என்று சொல்கின்ற போது, அந்த சந்தர்ப்பத்திலே பெரிய சைத்தான் அவர்களை பார்த்து, அந்த நீதான் சரியான வேலையை செய்திருக்கிறாய் என்று சைத்தான் அந்த ஏனைய அந்த சிறு சைத்தான்களை பார்த்து, அந்த சிறிய அதாவது அந்த செயலை சென்னவருக்கு ஆக வேண்டி அந்த பெரிய சைத்தான் எல்லாருக்கும் முன்னால் சத்தம் போட்டு சொல்கிறார். கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகிறேன் என்றால், குர்ஆன் ஓதை ஓதுவதை கெடுப்பதை விடவும், தொழுகையிலே ஈடுபட்டிருக்கின்றவர்களை கெடுப்பதை அதை விட்டு தூரமாக்குவதை விடவும், நோம்பு பிடிப்பவரை அதை விட்டு தூரமாக்குவதை விடவும், சைத்தானுக்கு விருப்பமானது கணவன் மனைவிக்கிடையிலே பிரச்சனை ஏற்படுத்துவது. அங்க பிரச்சனை ஏற்படுத்தினா, அங்கு ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தினா, 5 குழந்தை இருந்தா அந்த 5 குழந்தையும் வழிகெடுத்த மாதிரி பாப்பாட வாயால நல்லது வராது, அருவறுப்பான வார்த்தைகள் தான் வரும். அவரு களிமாவோட மேலதிகமான வார்த்தையெல்லாம் பேசுவார், அகராதில அருவறுப்பான விடயங்களுக்கு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை விட அதிகமான அருவறுப்பான வார்த்தைகளாம் பயன்படுத்துவார். அங்க தாயுடைய வாயால என்ன வார்த்தை வரணுமோ அப்படியெல்லாம் அங்கே பயன்படுத்தப்படும். வீட்டையே வழிகெடுத்த மாதிரி அவர்கள் எங்கெங்கே தொடர்பாக இருக்கிறார்களோ, பாதையில் சென்றால் அல்லது ஒரு கடைக்கு சென்றால் அந்த எல்லா பகுதியையும் ஷைத்தான் வழிகெடுத்ததை போன்று, அதனால் தான் அங்கு அதாவது ஷைத்தான் செய்யக்கூடிய அந்த செயல்களிலே, அதாவது கணவன் மனைவியை பிரித்து வைப்பது ஷைத்தானுக்கு விருப்பமான செயலாக இருக்கு. அன்பானவர்களே, கணவன் மனைவியை பிரித்துகின்ற போது சில சந்தர்ப்பங்களிலே அவர்களோடு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பேசாம இருக்க, மூன்று நாளைக்குள்ளே பேசாம இருக்க முடியும். அந்த பேசாம இருக்கக்கூடிய கட்டங்களிலே அது கணவன் மனைவிக்கு இடையிலே மாத்திரம்தான், வீட்டிலே உள்ள உறவுகளுக்கு தெரியக்கூடாது. கணவன் சில சந்தர்ப்பங்களில் மனைவியை திருப்பதற்காக வேண்டி காயம் வராமல் குறிப்பிட்டு சில பகுதிகளை அடிக்கலாம், அதையும் ஏனையவர்களுக்கு முன்னால் அவர்கள் அடிக்க முடியாது. எனவே இஸ்லாம் எல்லா வரையறைகளையும் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இல்லற வாழ்க்கையிலே திருமணம் முடித்தவர்கள் சந்தோஷம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏற்கனியமானவர்கள் சந்தோஷம் இல்லை என்று சொல்கிறார். நிச்சயமாக அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. நாம் இன்று சாதாரணமாக நிம்மதியை தேடி ஒரு தொழிலுக்கு போகிறோம், ஆனால் அங்கு நிம்மதி கிடையாது. சிலர் நினைக்கிறார்கள் ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 10 லட்சம் கைக்கு தேடிவிட்டால் அது எனக்கு நிம்மதி என்று நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் எனக்கு ஒரு தொழில் கிடைத்து விட்டால் அது நிம்மதி என்று நினைக்கிறார்கள். கனியமானவர்கள் சில வேளை அதுவே அவருடைய நிம்மதியை கெடுத்து விடுகிறது, சில வேளை அதுவே அவர்களுக்கு நிம்மதிக்கு ஆப்பாக அமைந்து விடுகிறது. எனவே ஒரு மனிதனுக்கு நிம்மதி அங்கே கிடையாது. சாதாரணமாக ஜப்பான் அல்லது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள், இந்த நாடுகள் லண்டன் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்காக வேண்டி சாதாரணமாக 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ் போகிறார்கள். 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பணம் எடுப்பதற்காக மாதம் 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ் போகிறார்கள். போக வேணாம் என்று சொல்லவில்லை, சம்பாதிக்கத்தான் ஹலால் வழியிலே. கண்ணியமானவர்களே, சாதாரண ஒரு தொழிலை செய்வதற்காக அந்த தொழிலை படிப்பதற்காக மாத கணக்கிலே கோர்ஸ் போகிறார்கள், கட்டாயம் போகத்தான் வேணும். அந்த தொழிலை பற்றி அறிவு தேவை. ஆனால் கண்ணியமானவர்கள் லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய எங்களுடைய மனைவி, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற அந்த இல்லற வாழ்க்கையில அடையக்கூடிய இன்பங்கள், அதனூடாக பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், மனைவி எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும், மனைவியானவள் ஒரு பெண் எப்படிப்பட்டவள் என்ற விடயங்களை படிப்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். இன்று திருமணம் முடிப்பதற்கு முன்னால் வாலிபர்கள் ஏன் தெரியுமா அதற்கு மாறி தெரிவிக்கிறார்கள், அந்த துவாவுக்கு மாத்திரம். சிலர் அதுவுமே கிடையாது, எந்த துவா, ஒரு 5-10 நிமிஷம் அதரஸ், அந்த துவா எனக்கு பாட வருது லலிதா மாதரஸ், அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அதரஸ், அவருக்கு வாரதும் இல்ல. பக்கத்தில் கண்ணியமான கோல் மூலமாக என்ன செய்கிறார், அத தொலைத்தோப்பு சாதனம் மூலமாக அந்த வாலிபர்கள் திருமணம் வயதை எட்டியவர்கள் சுமாராக 1 நாள் கூட அந்த திருமண வாழ்க்கையை படிக்காமல் திருமண வாழ்க்கைக்குள் சென்று விட்டால் அங்கே நிம்மதி அடைய முடியாது. நிம்மதி அடைவதற்கு முன்னால் பெண் என்பவள் யார் என்பதை நாம் படிக்க வேண்டும். திருமை எந்த அளவு இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படிக்க வேண்டும். எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தால் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை படிக்க வேண்டும். அல்லது எங்களுக்கு அல்லாஹ் பிள்ளைகளை கொடுக்கவில்லை, அல்லது இந்த வரக்கூடிய மனைவி மலடியாக இருக்கிறார், அல்லது ஏதாவது குறைபாடு இருக்கிறது, அப்படியான கட்டமாக இருந்தால் அந்த கணவன் மனைவி எப்படி நடக்க வேண்டும் என்ற அறிவையும் படித்து விட்டுத்தான் திருமணத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் சிலர் என்ன செய்கிறார் தெரியுமா, திருமணம் முடித்ததுக்கு பின்னால் அந்த மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டி, சில வேளை இன்னொரு திருமணத்துக்கு அந்த பெண் அனுமதி தராத காரணத்தால் அந்த பெண்களை சில வேளை துன்புறுத்துகின்ற நிலை கூட ஏற்படுவதுண்டு. எனவே அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களிலே இந்த திருமணத்தினூடாக நிம்மதி இருக்கிறது என்பதை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, வமின் ஆயாதிஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளின் உண்டு முள்ளதான் அல்லாஹ் உங்களுக்குரிய சோடியை, உங்களுக்குரிய அந்த சோடியை அல்லாஹ் உங்களிலிருந்தே உருவாக்கி இருக்கிறான். உங்களுக்குரிய சந்ததிகளை, உங்களுக்குரிய அந்த சோடிகளை, உங்களுக்குரிய அந்த மனைவியை, துணைவியை அல்லாஹ் உங்களிலிருந்து உருவாக்கி இருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியிடமிருந்து அந்த இல்ல வாழ்க்கையினூடாக நீங்கள் சந்தோஷத்தை நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படி செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வஜால பைனகும் மவத்தத வரஹ்மா, அந்த திருமண வாழ்வினூடாக அல்லாஹ் உங்களுக்கிடையிலே அன்பையும் ரஹ்மத்தையும் ஏற்படுத்துகின்றான். கனியமானவர்களே, பார்க்கிறோமா இல்லையா, எங்கேயே இருந்து வந்த ஒரு பெண், வெளிநாட்டு பெண்ணா இருக்கலாம்,
அல்லது வேற நாடு, நாங்க வேற ஒரு இந்தியாவில திருமணம் முடிக்கிறோம், அல்லது வேற ஒரு பகுதியிலிருந்து திருமணம் முடிக்கிறோம் என்றா அந்த பெண் இதுக்கு முன்னதாக நான் கண்டதே கிடையாது. முதலாவது பயணம் எங்களை வீட்டுக்கு வருகிறார், அதுக்கு பின்னால திருமணம் நடந்ததுக்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு அந்த நிமிடம் முதல் நாங்கள் வித்தியாசமான ஒரு செலவு கணக்கு வணக்கு பார்ப்பது கிடையாது. உடுப்பா உண்ணு, அதாவது உண்ணுவதற்கு உணவுகளா, குடிப்பதற்கு குடிப்பானங்களா, ஆடையா, எல்லாமே கணக்கு இல்லாமல் செலவழிக்கிறோம். வித்தியாசமான ஒரு பாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் அங்கே நிம்மதி இருக்கிறது. எனவே இந்த நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் திருமணத்தின் போது நாம் எல்லோரும் துவா செய்வோம். அந்த துவாவால் மாத்திரம் நிம்மதி அடைந்து கொள்ள முடியாது. எல்லோரும் துவா செய்வார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று எல்லாரும் துவா செய்வார்கள். கணவனுக்கு மனைவிக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்க ரெண்டு பேரும் அல்லாஹ் நல்ல விடயங்களை ஒன்று சேர்த்து வைக்கட்டும் என்று எல்லாரும் துவா செய்வார்கள். கனிமானவர்கள் இந்த துவாவினுடைய பரக்கத்து கிடைக்கும். ஆனால் கணவனும் மனைவியும் திருமணத்தை பற்றிய அறிவுகளை முன்கூட்டி படித்திருப்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமண வாழ்க்கையினூடாக நாம் சந்தோஷத்தை அடையவில்லை என்றால் சில வழிமுறைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நோக்கம் சீரானதாக இருக்க வேண்டும். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் திருமணத்தை பற்றி படிக்க வேண்டும், பிள்ளை வளர்ப்பதை பற்றி படிக்க வேண்டும், ஒரு மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்துலி அர்பஐன் மாலிஹா வலி ஹஸ்பிஹா வலி ஜமாலிஹா வலி தீனிஹா. ஒரு பெண் நான்கு காரியங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்று அவருடைய செல்வத்துக்காக, இன்னொன்று அவருடைய நல்ல பரம்பரைக்காக, இன்னொன்று அழகுக்காக, இன்னொன்று மார்க்கத்துக்காக. ஒரு பெண் இந்த நான்கு காரணங்களுக்காக திருமணம் அடைக்கப்படுகிறார். இதுல மிக முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் முதன்மைப்படுத்த வேண்டிய முக்கியமான விடயம் மார்க்கம். மார்க்கம் முக்கியமானது. மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். வெறுமனே அழகை மாத்திரம், நான்கு நோக்கங்களிலே ஒன்று அழகு, அழகை மாத்திரம் யாரெல்லாம் நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்கிறார்களோ, ஒரு ஹதீஸில் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது, அல்லாஹ் அந்த மனிதரை கேவலமாக்காமல் மௌத்தாக்க மாட்டான். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யார் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், நான்கு நோக்கங்களில் ஒன்று பணம், அந்த பெண் அந்த பெண்ணெடுத்துக்கூடிய செல்வம், செல்வத்தை மாத்திரம்தான் நோக்கமாக கொள்கிறார் என்றால் அல்லாஹ் அந்த மனிதனை இந்த உலகத்திலே மௌத்தாக்குவதற்கு முன்னால் ஏழையாக்காமல் விடமாட்டான். ஏழையாக்கித்தான் அல்லாஹ் மௌத்தாக்குவான் என்று ஹதீஸில் எச்சரிக்கையாக வந்திருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நான்கு நோக்கங்களை பார்க்க வேண்டும். முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய நோக்கம் தீன், மார்க்கம். அது வல்லாமல் பணத்தை மாத்திர நோக்கமாக வைத்து, அழகை மாத்திர நோக்கமாக வைத்து திருமணம் முடிக்க கூடாது. அதாவது தோல் வெள்ளையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறார், இதற்காக திருமணம் முடிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நியமானவர்கள் அல்லாஹ் எங்களையும் கேவலமாக்கி மௌத்தாக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, இல்லற வாழ்க்கையை நாம் சந்தோஷத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக முக்கியமான ஐந்து விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டேன். இந்த ஐந்து விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் இந்த ஐந்து விடயங்களை செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அடைந்து கொள்ளலாம். அதில் முதலாவது விடயம், அதாவது அந்த குடும்ப வாழ்க்கைக்காக நேரம் கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, நேரம் கொடுப்பது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்வது, அதாவது நாங்கள் இரவிலே தூங்கக்கூடிய அறையிலே கொடுக்கின்ற நேரம் அல்ல, அது எல்லோரும் கொடுக்கக்கூடிய நேரம் தான். கணவன் மனைவிக்கு அன்பை பொழிவது, அந்த இல்லற வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற அந்த பெட்லே இருக்கிற சந்தர்ப்பங்களே மாத்திரமல்ல, அந்த இடத்துக்கு போனால் மாத்திரம்தான் தங்கம் என்று சொல்வது, வேற வேற வார்த்தைகள் அந்த பெண்ணை புகழ்வது. கண்ணியமானவர்களே, அந்த இடத்திலே எல்லாரும் பொதுவாக புகழ்வார்கள். ஆனால் பெண்கள் கஷ்டப்படுகின்ற போது, பிள்ளைகளை பார்க்கின்ற போது, வீட்டிலே சமைக்கின்ற போது, பெண் வெளியிலே இருக்கின்ற போது அந்த பெண்ணை புகழ வேண்டும், சிரித்த பொன்புறுவோடு பார்க்க வேண்டும். அது வல்லாமல் பெண்களுக்கு டைம் கொடுப்பது வெறுமனே தூங்கக்கூடிய அறையில் மாத்திரமல்ல, எல்லா நேரங்களிலும் எங்களுடைய தாயோடு நாங்கள் பேசுவதைப் போல, வேற வேற விடயங்களை நாங்கள் மற்றவர்கள் பேசுவதைப் போல எங்களுடைய மனைவிக்கும் நாம் நேரம் கொடுக்க வேண்டும். நேரம் கொடுக்கவில்லை என்றால் குடும்பங்களில் பிரச்சனை உருவாகும். அன்பானவர்களே, முதலாவது பிரச்சனை என்ன தெரியுமா உருவாகும்? மனைவி சொல்லுவா, கணவன் என்னோடு பேசுகிறார் இல்ல, இதுதான் பிரச்சனை. ஒரு பிரச்சனையுமே இல்ல, பேசாது என்பதுதான் பிரச்சனை. அன்பானவர்களே, ஒரு கணவனை பொறுத்த வகையிலே, ஒரு ஆண் மகனை பொறுத்த வகையிலே, ஒரு நாளைக்கு அவர் என்ன செய்வார்? அதிகமாக பேசுவார். காலையில் அவர் பிசினஸுக்கு போயிடுவார். பிசினஸுக்கு காலையிலே போனால் அவர் சூரியனுடைய வெளிச்சம், அதாவது இந்த பூமியை கொடுப்பதற்கு முன்னால் அவர் வியாபாரத்துக்கு போய்விடுவார். சில சந்தர்ப்பங்களில் பிள்ளைகள் பாப்பாவை கண்டிருக்க மாட்டார்கள். திரும்ப பிள்ளைகள் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் அந்த தகப்பன் வீட்டுக்கு போடுவார். இப்படி காலையில போன தகப்பன் என்ன செய்வார் கண்ணியமானவர்களே? அவர்கள் கடைகளுக்கு வரக்கூடிய கஸ்டமரோடு, அல்லது வேற தொழில்துறை செய்யக்கூடியவர்களோடு, அல்லது அவர் ஒரு திருவில் ஓட்டுநராக வாகன ஓட்டுநராக இருந்தால், அல்லது வேறு ஒரு தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால், அவர் அங்கே 75% அவர் கதைத்து விட்டு என்ன செய்வார்? அவர் மீதம் அப்படியே வீட்டுக்கு அந்தியாக வருவார். ஒரு மனைவியை பொறுத்த வகையிலே காலையில் இருந்து மாலை வரைக்கும் அந்த கணவன் வருவரைக்கும் என்ன செய்வார், 25 வீதம் தான் கதைத்திருப்பார். வீட்டிலே பிள்ளை இருந்தால் பிள்ளைகளோடு கதைப்பார், அல்லது பிள்ளைகள் பாடசாலை செல்லக்கூடிய பிள்ளைகளா இருந்தால், மதரசாக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் இருந்தால், அந்த பெண் அதை விடவும் குறைவாக கதைத்து விட்டு 25 வீதம் கதைத்து விட்டு இன்னும் 75 வீதம் மீதமாக வைத்துக் கொண்டிருப்பார். கண்ணியமானவர்களே, அந்த கணவனாப்பட்டவர், அந்த ஆண் மகன் வெளியிலே போய் பிசினஸ் உடைய விடயங்களிலே வேறு விடயங்களிலே 75 வீதம் கதைத்து விட்டு அவர் வீட்டுக்கு வருவார். மீதமுள்ள 25 வீதம் இந்த பெண்ணோடு அவர் கதைத்தார் என்றால் கண்ணியமானவர் ஓரளவு அந்த அவருடைய இல்லற வாழ்க்கையிலே சந்தோஷம் அடைந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அவர் அடுத்த நாள் அந்த அன்றைய இரவு வீட்டுக்கு தங்க வருகிறார், அடுத்த நாளையுடைய வியாபாரம் எப்படி இருக்கும், அடுத்த நாளைய செக் எப்படி இருக்கும், எத்தனை செக் பம்ப் ஆகும், என்னென்ன பிரச்சனை எனக்கு இருக்குது, நாளைக்கு யார் யார் எந்தெந்த கடைக்காரனுடைய கடைக்கு வருவானோ, என்னுடைய வீட்டுக்கு வருவானோ, அந்த டென்ஷன்ல வந்து அவர் தூங்க போனால் கண்ணியமானவர்களே அவர் மீதமுள்ள அந்த 25 வீதமும் தன்னுடைய மனைவியோடு பேச மாட்டார். மனைவியானவர் தன்னுடைய நோயை சொல்லணும், வீட்டுடைய செலவு விஷயங்களை சொல்லணும், பிள்ளைகளுடைய விவகாரங்களை சொல்லணும், நாளைக்கு என்ன வீட்டில் நாங்கள் சமைக்கிறது, எப்படி நிம்மதி அந்த வீட்டில் சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அந்த பெண் என்ன செய்வா, காலப்போக்கில் அப்படியே போய் தனிமையில அந்த பெண் பேச முற்படுவா. ஒவ்வொரு நாளும் சில பெண்கள் அந்த கணக்கு பேசவில்லை என்றால், 50 வீதத்துக்கு குறைவாக பெண்கள் பேசினார்கள் என்றால் அந்த பெண்கள் தனிய பேச முற்படுவா. கத்திரிக்காயை பார்த்து கத்திரிக்காய் எவ்வளவு காஞ்சிருக்குது, கத்தியை பார்த்துவா கத்தி கூறுது இல்லையே, கனியமான முத்துவத்தை பார்த்து எவ்வளவு ஊத்தியா இருக்குது, இப்படி தனிய கதைச்சி கதைச்சி காலப்போக்கில் ஒரு கிழமை, ஒரு மாதம், இரண்டு மாதம் இப்படியே போய் காலப்போக்கில் அந்த பெண் மனநோயாக மாறிடுவார். கனியமானவர்களே, சில பெண்களை பொறுத்தவர்கள் அவர் எல்லா இடத்திலையும் கதைப்பார். சில பெண்கள் கணவார் மரம் இல்லாட்டியும் அக்கம் பக்கத்தில் உள்ள பெண்களோடு அல்லது தெரிஞ்ச இரக்கமான நெருங்கிய உறவுகளோடு கதைப்பார்கள், அவனை நாள நிறைவே போய்விடும். சில பெண்களை பொறுத்த வகையிலே நாலா பக்கம் மதில் போட்டிருக்கும் அடுத்த வீட்டு பெண்களோடு கூட கதைக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே அணங்கி இருப்பார்கள். கண்ணியமானவர்களை சில பேர் அவர் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சில பெண்களை பொறுத்த வகையிலே அந்த பெண்கள் துடிதுடிப்பான பெண்கள், அதாவது உணர்வுகள் அதிகமாக உள்ள பெண்கள், அந்த பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும், தன்னுடைய இரக்கமான கணவன் எந்த நேரமும் கதைக்க வேண்டும் பேச வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அந்த கணவன் அந்த பெண்ணுடைய உரிமைகள் நிறைவேற்றவில்லையா, அந்த பெண்ணுடைய உடம்புக்குரிய ஹக்குகளை கொடுக்கவில்லையா, அவருடைய ஆசைகளை பூர்த்தி செய்யவில்லையா, அந்த பெண்ணா பட்டவள் என்ன செய்வா தெரியுமா, பேச முற்படுவார். எங்கேயாவது வரக்கூடிய மீன்காரனோடு, கீரை வியாபாரிகளோடு, அல்லது டெலிவரி வரக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் வியாபாரி அல்லது வேற வேற வியாபாரிகளோடு அந்த பெண் கதைக்க முற்படுவாள். கால போக்கிலே அந்த பெண் என்ன செய்வார் தெரியுமா, கண்ணியமானவர்களே, தன்னுடைய கணவனை விட்டும் அந்த கீரைக்காரனோடும் மீன்காரனோடும் வீட்டுக்கு வந்த டெலிவரி வியாபாரம் பண்ணக்கூடியவர்களும் பாய்ந்து போகின்ற கதைகள் எத்தனையோ வரலாறு. கண்ணியமானவர்களே, எதை சொல்லவர்கள், நாம் நேரம் கொடுக்கானால் வார விளைவு. எனவே குழந்தைகளுக்கு நான் அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணவர் வந்து சொல்கிறார், நாயகமே, உங்களுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வரக்கத்தில்லை, என்ன செய்ய வேண்டும் நாயகமே, சொல்லித்தாருங்கள் வழி ஒன்று சொல்றார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் ஒன்றாக சாப்பிடுறீர்களா, இல்லை நாங்கள் வெவ்வேறாக சாப்பிடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குலு ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, நிச்சயமாக அல்லாஹ் அதுல பரக்கத்தை வச்சிருக்கிறான், பிரிஞ்சு விடாதீங்கன்னு சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த புத்திமதியால், சொல்லித்தந்த அந்த ஹதீஸ் அறிவுரையால் அதை பின்பற்றுகின்ற போது குடும்பங்களிலே பரக்கத்து உருவாகும், இன்றைக்கு உணவுகளில் சிக்கனம் உருவாகும், வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும். இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, வீட்டிலே சேர்ந்து சின்னுகின்ற சேர்ந்து உண்ணுகின்ற பழக்கம் எங்களிடத்தில் இல்லை. வீட்டிலே மூணு பேர் இருக்கிறோம் வச்சுக் கொள்வோம், கணவன் மனைவி பிள்ளை மூணு பேர் இருக்கிறான் வச்சுக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, பிள்ளைக்கு 7-8 மணிக்கு பசி வரும், அதுக்கு பின்னால் என்ன செய்வா அந்த தாய், பிள்ளைக்கு முதலாவது சாப்பாடை கொடுத்துருவான். கணவன் 9-10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார், அந்த மனைவி பாப்பா பாப்பா சரி வராது, பாலைக்கு 1.5-2 மணிக்கு சாப்பிட்டா திரும்ப அடுத்த நேரம் பெரிய ஒரு கெப்பு, அதனால எனக்கு பசி இருக்கலான்னு அந்த பெண்ணு நினைச்சி 9-10 மணி போல் அவவும் சாப்பிடுவா. அதுக்கு பின்னால கணவன் வருவாரு, அவர் வந்து 11-12 மணிக்கு சாப்பிடுவார், அல்லது எம்டியாவது சாப்பிட்டு வந்து அவர் தூக்கிடுவார். கண்ணியமானவர்களே, மூணு பேர் ஒரு வீட்டுல, மூணு பேரு மூணு டைம் சாப்பிடுவார். எங்க பறக்க பறக்கத்துக்கு வெளியே செல்லலாம் அவரை சொல்லி தந்தார்கள். ஒன்றாக சாப்பிடுங்க, நிச்சயமாக பறக்குது இருக்குது, பிரிஞ்சு விடாதீர்கள் என்று சொன்னார்கள் கனியமானவர்களே. எனவே கூட்டாக நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த பழக்கம் உருவாக வேண்டும், நிச்சயமாக அல்லாஹ் அதுல பறக்கத்தை ஏற்படுத்துவான். எனவே அதிகமாக நாங்கள் குழந்தைகளுக்கு, அதாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக நேரம் கொடுக்க வேண்டும். எந்த அளவு உண்டா இன்றைய தொடர்பாடல் கணவன் மனைவிக்கு இடையில உள்ள தொடர்பாடல் அப்படியே அதாவது அப்படியே துண்டிச்சிருக்கு. கணவன் மனைவி கடையில மிகப்பெரிய ஒரு தொடர்பாடல் இருக்க வேண்டும். கணவன் எங்க போனாலும் மனைவி தொடர்பு இருக்கவன், எங்க இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எத்தனை மணிக்கு வருவீர்கள் என்ற கேள்வியோடு அந்த மனைவி அதிகமாக பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், அல்லது கடல் கடந்த நாட்டில் இருக்கலாம், அல்லது கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கிற சொல்லிருக்கு. அந்த கணவனும் மனைவியும் எந்த நேரம் கனெக்ஷனோட, எந்த நேரம் அந்த உறவோட இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு ஏற்பாடு நிறைய வழிகள் இருக்கிறது கண்ணியமானவர். எனவே கணவன் மனைவி எல்லா சந்தர்ப்பங்களும் விரும்பிய விரும்பக்கூடிய ஒரு உண்மைதான். இன்றைய தொடர்பாளர் டிவியாக இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம், அல்லது லேப்டாப்பாக இருக்கலாம், அல்லது மொபைல் போனாக இருக்கலாம், அல்லது பேஸ்புக்காக இருக்கலாம், இதெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையிலே உள்ள தொடர்பு அப்படியே தோன்றுகிறது. மனைவி கணவனோட பேசுறதை விட, இன்பமாக கணவனுடைய பேச்சுகளை கேட்பதை விட மெகா நாடகங்களை அழகாக தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதுக்கு காது கொடுக்கிறா அதிகமாக. ஆனா கணவன் பேச்சு காது கொடுக்க மாட்டா அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு சிலர் போர்களுக்க போனா கதிய வெளியே வரமாட்டார்கள் அந்த அளவு போனோட. கணவனும் மனைவியும் ஒரு பெட்ல தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கணவனுடைய கையில ஒரு போன், மனைவியுடைய கையில இன்னொரு போன். உடம்புதான் கட்டில் இருக்குதே தவிர, பெட்ல இருக்குதே தவிர, ரெண்டு பேருடைய உணர்வுகளும் எங்கெங்கேயோ சிதறி போயிருக்கு. அன்பானவர்களை எதை சொல்ல வருகிறேன் என்றால், கணவன் மனைவியை அதிகமாக நேரம் ஒதுக்க வேண்டும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் நேரம் கொடுக்கின்ற போது அந்த குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிம்மதி நிச்சயமாக நாம் அடைந்து கொள்ளலாம். இரண்டாவது கண்ணியமானவர்களை, அந்த குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஆன்மீகம் இபாதத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது சலான் சொல்லிக் கொண்டு வரணும், ஆன்மீகம் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை சலான் சொல்லிக் கொண்டு வரணும், வெளியே போகும்போது சலான் சொல்லிக் கொண்டு போகணும். கண்ணியமானவர்களே, இது ஆன்மீகத்தில் நாங்கள் அதிகமாக அதாவது அக்கறை காட்ட வேண்டும். அதிகமாக துவாக்கள் வீட்டுகளில் ஓதப்பட வேண்டும். கணவன் மனைவி ஒன்று கொடுக்கின்ற போது துவாக்கள் ஓத வேண்டும். பிள்ளைகளுக்கு துவாக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டுக்குள் நுழைகின்ற போது துவா, வெளியே போகின்ற போது துவா. அதே போன்று எல்லோரும் சேர்ந்து சில சந்தர்ப்பங்கள்ல கூட்டாக சாப்பிடுறது, சாப்பிடுறதுக்கு முன்னால துவாக்கள் ஈடுபடுறது, அதுக்கு பின்னால துவாக்கள் ஈடுபடுறது கண்ணியமான. இது ஒரு பரக்கத்தான ஒரு அமல். இந்த அமல் இருந்தா நிச்சயமா அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அப்படி இல்லை என்றா கண்ணியமானவர்களே, ஆன்மீகத்துக்கு நாங்க அதிக அக்கறை கொடுக்க இல்லையா, வீட்டுல குர்ஆன் திலாவத் இல்லையா, வீட்டுல கணவன் மனைவிட்டு தொழுகை இல்லையா, வீட்டுல குர்ஆன் ஓதப்பட இல்லையா, வீட்டுல திக்ர்கள் இஸ்திக்ஃபார்கள் செய்யப்பட இல்லையா, அந்த வீட்டுல நிம்மதி இருக்காது. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் இஸ்திக்ஃபார் இல்லாத வீடுகள், குர்ஆன் திலாவத் இல்லாத வீடுகள். இன்றைக்கு எந்த நேரம் 24 மணித்தியானமும், அதாவது செட்டலைட் 24 மணித்தியானமும் டிவியோ என்றனா பத்திக்கொண்டே இருக்குது. ரோட்ல போறவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எந்த நேரமும் டிவி ஓன்லதான் இருக்குது. மனைவி வந்து பார்க்கிறது, மனைவி வந்து போனதுக்கு பின்னால கணவன் பார்க்கிறது, அது ஓப்பன்றது கிடையாது. 24 மத்தியம் சில வீடுகள்ல டிவி போட்ட மாதிரி சில பெண்கள் என்ன செய்கிறார்கள், டிவியை பார்த்த மாதிரியே தூக்கம் போகும். கண்ணியமானவர்கள், நவூது பில்லாஹ் பாதுகாப்போம். இந்த வீட்டுல நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. இரண்டாவது விடயம், கண்ணியமானவர், ஆன்மீகத்துக்கு அதிகமாக நாங்கள் நேரம் கொடுக்கணும். மூன்றாவது விடயம், இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைந்தவர்களுக்கு விரிவாக பேச வேண்டிய தலைப்புகள், சுருக்கமான சில விடயங்களை சொல்கிறேன். மூன்றாவது விடயம், கணவன் மனைவி வாழ்க்கையில அந்த ஆண் கணவன் தான் சம்பாதிக்கணும், அப்பதான் நிம்மதி கிடைக்கும். பெண் சம்பாதிச்சா அங்க நிம்மதி கிடைக்கும். ஏனென்றா கணவன் சில வேலையில கணவனை குத்தி காட்டி பெண் சொல்லுவா, நான் சம்பாதிச்ச பணம், நான் சம்பாதிச்ச பணம் நான் சொல்ற மாதிரி நடக்கணும், எனக்கு பின்னாலதான் நீங்க இருக்கணும், நான் தான் காரை ஓட்டுவேன் நீங்க பின்னால இருந்து வரணும், நான் தான் கடைக்கு காசை கொடுப்பேன் நீங்க பின்னால இருக்கணும் என்று சொல்லி அந்த பெண் என்ன செய்வா, எல்லா இடங்கள்லயும் பெண் தான் முன்னுக்கு போவா, ஸ்கூலுடைய பங்கனா, மதரசாவுடைய பங்கனா, நான் தான் முன்னுக்கு போகணும் சொல்லி அந்த பெண் முன்னுக்கு போவா. கண்ணியமானவர்களே, இந்த பெண்கள் எப்ப முன்னுக்கு வர ஆரம்பிக்கிறார், மறைந்திருக்க வேண்டியவங்க, ஒளிந்திருக்க வேண்டியவங்க, எப்ப முன்னுக்கு வராங்களோ நிச்சயமாக பித்துனா நிச்சயமாக குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால அந்த ஹலாலான சம்பாத்தியம் இந்த கணவன் தான் உழைக்க வேண்டும். பரிசுத்த அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅத் வபிமா அன்ஃபகூ மின் அம்வாலிஹிம். அல்லாஹ் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய பெருப்பை பொறுப்பை ஆண்களுடைய கையில கொடுத்தான். பெண்களை நிர்வகிக்கணும் ஆண்கள், ஏன் அல்லாஹ் அவங்களை சிறந்தவர்னு சொல்றான்? பெண்களுக்கு செலவழிச்சு கொடுப்பது, செலவழிப்பது இந்த ஆண்கள். அதனாலதான் அல்லாஹ் ஆண்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார் அன்பானவர்களே. எனவே ஆண்களாப்பட்டவர்கள் சம்பாதிக்க வேண்டும். சில இடங்கள்ல ஆண்கள் சோம்பறியா இருக்கிறார்கள், அதனால பெண்கள் சம்பாதிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கவலையான விஷயம். ஆண்கள் தான் சம்பாதிக்கணும், ஆனா சில விடயங்களை ஆண்கள் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், சந்தோஷம். சில பகுதிகளில் கணவனுக்கு அங்கவீனம், கஷ்டம், பெண்கள் சம்பாதித்து கொடுக்கிறார்கள், பரவாயில்ல மாஷா அல்லாஹ். ஆனா தைரியமான ஒரு கணவர், தைரியமான ஒரு ஆண் மகன், அவனால சம்பாதிக்க முடியும், அவரால் நல்லா பணம் தேட முடியும். அப்படி இருந்து அவர் தேடாம சோம்பறியாக இருக்கிறார் என்றால் அந்த மனைவி தேடி கொடுக்கிறாங்க என்றா அந்த வீட்டில் நிம்மதி எதிர்பார்க்க முடியாது. ஹலாலான சம்பாத்தியம் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அதே போன்று ஹலாலான சம்பாத்தியத்தோடு அந்த வீட்டை அந்த அதாவது ஆண் தான் நிர்வகிக்க வேண்டும். நாலாவது விடயம் சுருக்கமாக சொல்கிறேன், சுத்தமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இருவரும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் இல்லை என்றாலும் குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்படும். மாதவிடாயுடைய சந்தர்ப்பமாக இருந்தாலும் பெண்களிடமிருந்து அந்த ஆண் நறுமணத்தை தான் நுகர வேணுமே தவிர அவர்களும் எந்த துரு நாற்றத்தையும் அவர்கள் நுகரக்கூடாது. கணவனும் அப்படித்தான், மனைவி அப்படித்தான். வீட்டுக்கு வருகின்ற வேர்வையோடு அதாவது நாசத்தோடு வீட்டுக்குள்ளே வந்து நுழையக்கூடாது. நாங்கள் வீட்டுக்கு வருகின்ற போது சுத்தமாக வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உள்ளே நுழைவதற்கு முன்னால் மிஸ்வாக் பண்ணுவார்கள் கண்ணியமானவர்கள். ஏன்? தன்னுடைய மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றுகின்ற போது அந்த மனைவி துருவாடையை நுகரக்கூடாது. அந்த பெண் நுகர்வதாக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் நுகரக்கூடிய அவர்கள் அதாவது அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்தை தான் நுகர வேண்டுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலுக்கு வருகின்ற போது மிஸ்வாக் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்குள் நுழைவார். அன்பானவர்களே, இந்த பழக்கங்களை வாழ்க்கையில வரணும். இன்னைக்கு சில சந்தர்ப்பங்கள்ல சில வியாபாரிகளை பார்க்கிறோம், சில கஷ்டகார பார்க்கிறோம், வேர்வையோடு காலையில போய் 10-11 மணிக்கு வீட்டுக்கு வருகிறார். அதே வேர்வையோட தூங்கினா அந்த மனைவிக்கு பக்கத்துல இல்ல அந்த ரூம்லயே தூங்க முடியாது, அந்த அளவுக்கு வேர்வை நாத்தமா இருக்கு. போட்ட உடுப்புகளை மாத்துறது கிடையாது, சுத்தமாகிறது கிடையாது. அன்பானவர்களே, கொஞ்ச நேரம் குடும்பத்துக்காக ஒரு நேரம் ஒதுக்கணும். இது முக்கியமான ஒரு விடயம், சாதாரணமாக யாரும் யோசிக்க கூடாது. நிறைய விடயங்கள் இன்றைக்கு எங்களை சமூகம் அதிகமாக தலாக் பண்ணுகிறார்கள், காரணம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கு கண்ணியமானவர்களே. நாலாவது விடயம் அடுத்து ஐந்தாவது சுருக்கமாக சொல்கின்ற நேர போதாமையினால் அதாவது புகழ வேண்டும். கணவன் மனைவிய, மனைவி கணவனை புகழ வேண்டும். புகழுகின்ற பழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவன் மெஷினை போல கஷ்டப்படுத்துறான். காலையில எழும்பினா தூங்க போகும் வரைக்கும் அவன் மெஷினை போல தூங்கினாலும் ஒரு சிறு புள்ள இருந்தா அவளுக்கு தூக்கம் கிடையாது. காலையில ஒரு தாய் எழும்பிட்டா கண்ணியமான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தாய் வீட்டுல லைட் எல்லாம் ஓப் பண்ணணும், காலையில தேநீரை ஊத்தி கொடுக்கணும், பிள்ளைக்கு காலை சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், பிள்ளையோட உடுப்பாய் பண்ணணும், பேக்கர் ரெடி பண்ணணும், அப்படி அந்த குழந்தைய அனுப்பி வைப்பா. அதுக்கு பின்னால வீட்டுல முத்தகம் வேணுமா, வீடு ஓடுமா, எல்லாத்தையும் கூட்டி துப்புரவு பண்ணுவா. அதுக்கு பின்னால காலை சாப்பாடு கணவனுக்கு, அதுக்கு பின்னால பகலைக்கு சாப்பாடு, அப்படியே அந்த பெண்ணுடைய காலம் போகும். அதுக்கு பின்னால கணவனுடைய உடுப்பு இருக்கும், பிள்ளையோட உடுப்பு, அப்படியே எல்லாம் கழுகணும். அப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த பெண் மெஷினை போல வேலை செய்யலாம். கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணானவள் சாதாரணமானவர்கள் அப்படி கஷ்டப்படக்கூடிய அந்த பெண்களை நாங்கள் புகழ வேண்டும், அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த பெண்களுக்குரிய உரிமைகள் நாம் கொடுக்க வேண்டும். அதே போன்று கணவன் கஷ்டப்படக்கூடிய கணவன், அந்த கணவனை போலுகின்ற நல்ல தன்மையுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு வெற்றியை கண்டுகொள்ள முடியும். எனவே இந்த 5 வழிமுறைகள் நீங்கள் பின்பற்றினால் வாழ்க்கையிலே இல்லறத்திலே சந்தோஷத்தை அடைந்து கொள்ளலாம். கண்ணியமானவர்களை, இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொண்டு வருகிறேன். அதாவது இன்றைக்கு சில வாலிபர்கள் அவசரப்பட்டு திருமணம் முடித்ததுக்கு பின்னால் சில சந்தர்ப்பங்களிலே கண்ணியமானவர்களே திடீரென்று தலாக் பண்ணுவது, யாரும் தலாக்கு போகக்கூடாது. தலாக்கு செல்வதற்கு முன்னதாக தலாக் என்பது ஆகுமானதுதான். ஆனால் அது ஒரு அதாவது அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆகுமாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் அதை ஆகுமாக்கி இருக்கினாலும் ஆகுமானதிலே அல்லாஹ்வுக்கு கோபமானதாக இருக்கிறது தலாக். அதனால அந்த தலாக்குக்கு நாங்கள் செல்லாமல் என்ற அளவு அந்த குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்த முயல வேண்டும். நாங்கள் திருமணம் முடிக்கின்ற போது முதலாவது சொல்லுவோம், அதனத்தவரை சொல்லி தருவா, கபூல் செய்கின்ற போது நாங்கள் அந்த பெண்ணை கபூல் செஞ்சோம். நம்ம பெண்ணை பத்தி படிக்கணும். பெண் என்பவள் மனிதனே பலவீனமானவள், அந்த பலவீனத்திலேயும் பெண்ணானவள் அதைவிட பலவீனமானவள். வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், புத்தியிலே குறைவுள்ளவள். சில வேளை அந்த பெண் இப்படிப்பட்ட பெண்ணின்னு நாங்கள் அறிஞ்சிருப்போம். அறிஞ்சுதான் அந்த பெண்ணை நாங்க கைப்பிடிக்கிறோம், நிக்கா செய்யறோம். அதுக்கு பின்னால ஒரு பிரச்சனை வந்துட்டா, அவ சமைக்கிற போது உப்ப போடல, அல்லது உப்ப கொஞ்சம் கூட போட்டா, அல்லது வீட்டுல கொஞ்சம் கூட தூங்குறாள், அல்லது தங்களுடைய வேலையை செய்ய மாட்டா, அல்லது அதிகமாக அழுகிறா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுமா? வீட்டுக்கு அனுப்பினா நாங்க ஆண்களா? நாங்க தானே பெண்களை நிர்வகிக்கிறோம், நாங்க தானே பெண் குறையுள்ளவ என்று சொல்லி கபூல் செஞ்சு கொண்டோம், நாங்க தானே பெண் விழா எலும்புல இருந்து படைக்கப்பட்டவ, புத்தில குறைவு உள்ளவ, அவற்ற நிறைய குறை இருக்கலாம். எனவே அந்த பெண் புத்தில குறைவு உள்ளவன் நாங்க கபூல் செஞ்சதுக்கு பின்னால சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்புறது ஆண்கள் இல்ல. கண்ணியமானவர்கள், அந்த பெண்ணை திருத்தி எடுக்கணும். அந்த பெண் கால போக்குல அது சரி வந்துடுவா. சில சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்கணும், சில திருமணங்கள் ஆரம்ப கட்டங்கள்ல பிரச்சனை வரும், அதுக்கு பின்னால இரண்டு சாராரும் சேர்ந்து சமாதானம் பண்ணி வைத்ததுக்கு பின்னால அதுக்கு பின்னால் மிச்சம் காலம் அவர்கள் வாழ்வார்கள். கண்ணியமாக, ஏன் காரணம், அவர்கள் ஆரம்பத்துல சில வேலை சில பிரச்சனைகள் உருவாகும், அதுக்கு பின்னால் அது அப்படியே மெல்ல மெல்ல காலம் போக போக சரி வரும். அதனால கண்ணியமானவர்களே, நாங்க எல்லோரும் எங்க குடும்ப வாழ்க்கையில மனைவி இடத்துல குறை இருக்கலாம், அவ மலக்கு கிடையாது, எனவே மனிதனின் அடிப்படை அவர்கிட்ட குறை இருக்கலாம், அந்த குறைகளை நலவுகளை கொண்டு மறைக்க பாருங்க. அந்த மனைவி செய்யக்கூடிய தியாக வச்சு அந்த குறைகளை அப்படியே மறையுங்க. அவருக்கு ஒன்று குறைதான், ஆனா அவர் செஞ்சிருப்பா 98 நலவு, அந்த 98 நலவை அந்த குறைவுக்க வச்சா அந்த குறை விளங்காம போயிருங்க. நீமானவர்களே, 100 டொட்ட வைங்க, 98 டொட்ட ஒரு கரலையும், இந்த 2 டொட்ட வேற கரலையும் வைங்க, அந்த 2 டொட் கண்ணுக்கு விளங்காம போயிரும். மன்மானவர்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனைவியை பாருங்க, தன்னுடைய தாயை பாருங்க, தன்னுடைய சகோதரியை பாருங்க, நிச்சயமாக அந்த வீட்டில நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை நான் வழங்கப்படுத்தினேன். ஒவ்வொரு கணவன் தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அந்த இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், மனைவிமார்கள் படக்கூடிய தியாகங்களுக்கு பரிபூர்ணமான கூலியை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ், எங்களோட குடும்ப வாழ்க்கையில தீனுல் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக தந்துடுவாயாக. சுத்தமான குடும்பமாக எங்களோட குடும்பங்களை கபூல் செஞ்சு கொள்வாயா. கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில மனைவிக்கு புள்ள கூட்டிகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய பொறுப்புதாரிகளாக எங்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், நாட்டின் நிலைமையை சீராக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளை கபூல் செஞ்சு கொள்வாயாக. எங்களோட ஒவ்வொரு நேரத்தையும் பொருத்தமான நேரமாக கபூல் செஞ்சு கொள்வாயாக. சக்கராத்துரிய சந்தர்ப்பத்தில் கலிமா நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், அந்த ஊருக்குனுடைய அருளையும் வரக்கத்தையும் இறக்கிடுவாயாக. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் படிக்காத எல்லாரையும் நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ், அந்த சிறிய துவாவை தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.